ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் பெற்ற அபிஷேகத்தோடு திருப்தி அடையாமல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவரால் நடத்தப்பட வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதற்குண்டான ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார். ஜபத்துடனே கேளுங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஐந்தாம் அதிகாரம் 18-21 வரையிலும்
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்.
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இங்கே பார்க்கும்பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய அநேக விஷயங்களை சொல்லுகிறார். ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் முன்னோட்டமாக 18 வசனத்தில் ஒரு கம்பாரிசன் கர்த்தர் கொடுக்கிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, நல்லா கவனிங்க, ஆவியினாலே நிறைந்து. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதா இருக்க வேண்டும். சாதாரணமாக அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதா இருக்கணும். அப்படி நிரப்பப்பட்ட அனுபவத்தோடுதான் சங்கீதம் பாட வேண்டும், கீர்த்தனை பாட வேண்டும், ஞான பாட்டுகளையும் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். அந்த அபிஷேகத்தில் நிறைந்துதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தில் நிறைந்துதான் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. நிறைஞ்சிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தின் நிறைவு கிடையாது. அபிஷேகத்தின் நிறைவு இருந்தால் நிச்சயம் சொல்ற சாதாரணமா இருக்க முடியாது. அபிஷேகத்தின் நிறைவு இருந்தால் உங்களால் ஜெபிக்காமல், தனியாக ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அபிஷேகத்தின் நிறைவு இருந்தால் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது. அபிஷேகத்தின் நிறைவு இருந்தால் வேத வசனத்தை தியானிக்காமல் இருக்க முடியாது. அபிஷேகத்தின் நிறைவு இருந்தால் சாதாரணமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரோடு இருக்க முடியும். அப்போ தேவ சமூகத்தில் வரும்பொழுது சொல்லுகிறேன், அந்த அபிஷேகத்தின் நிறைவுதான் செய்தியை ஆயத்தத்தோடு வாஞ்சையாய் கேட்க வைக்கும். அபிஷேகத்தின் நிறைவுதான் ஜெபிக்க வைக்கும். அபிஷேகத்தின் நிறைவுதான் வேத வசனத்தின் மறைப்பொருளை நமக்கு எடுத்துக் கொடுக்கும். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுனாலே நாம் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறோம் என்று அர்த்தமே கிடையாது. சில நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் அபிஷேகத்தை அந்நிய பாஷை பேசணும்னே ஆவியானவரால் நிறைந்திருக்கிறோம். இல்லை இல்லை, அந்நிய பாஷையில் பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறான்றதுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுகிற காரணத்தினாலே எல்லாரும் ஆவியில நிறைஞ்சிருக்கோம் அர்த்தம் கிடையாது. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஆவியின் நிறைவு நமக்குள் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேகத்தின் நிறைவு என்பது ஒரு நாள் நடக்கிற காரியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மை அபிஷேகத்தை ஒரு நாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். அப்ப நிரப்பும் பொழுது நிறைவான ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். அறகுறையை கொடுக்கிறது கிடையாது, நிறைவாய் தர. ஆனால் என்ன வேதனைக்குரிய காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த நிறைவான அபிஷேகத்தை நாளடைவிலே தேவ பிள்ளைகள் இழந்து போயிடுறாங்க. அந்த நிறைவை இழந்து போய் அரைகுறையான நிலைமைக்குள் போய்விடுகிறதுனால்தான் பிரச்சனையே வருது. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா, வேதத்தை நீங்க திரும்ப திரும்ப நீங்க கவனித்து பார்த்தால், பரிசுத்த ஆவியானவரால் திரும்ப 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 நிரப்பப்பட்ட அனுபவங்கள் வேதத்தில் நிறைய இருக்குது. இப்ப முதலாவது பாருங்க, பெந்தேகோஸ்தே என்னும் நாளில், அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க.
பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொழின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர்கள் எல்லாரும் 120 அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். அந்த 120 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்டார்கள்னா ஃபுல்லானதாங்கன்னு அர்த்தம். 120 கர்த்தர் ஃபுல்லாக்கிட்டார். ஆனால் இந்த 120 கர்த்தர் அபிஷேகத்தில் நிரப்பினாலும், இந்த 120 கடைசியில் பின்னாட்களில் பிரகாசிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் பிரகாசிச்சாங்க. நிறைய பேர் அதுக்கு பிறகு ஆலயம் காணும் இல்லையா? அந்த 120 நிறைய பேர் ஆலயம் காணும். பேதுரு பிரகாசித்தான், அப்போஸ்தலர்கள் ஒரு சிலர் நல்லா பிரகாசிச்சாங்க. ஆனா அப்போஸ்தலர்களே 12 அதுக்கு பிறகு ஊழியத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரகாசமா இருந்ததா தெரியல, ஏதோ ஊழியம் செய்திருக்கிறார்கள். இதுல என்ன தெரியுது கேட்டால், கர்த்தர் கொடுக்கும் பொழுது நிறைவாய் கொடுக்கிறார். அதை ஜாக்கிரதையோடு ஒரு தேவ பிள்ளைகள் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். கொடுக்கிற அபிஷேகத்தை ஒவ்வொரு நேரத்திலும் ஜாக்கிரதையோடு அது நிறைவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது நிறைவை காத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது ஆட்டோமேட்டிக்கா குறையும். அபிஷேகம் குறையும் பொழுது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறையும். அபிஷேகம் குறையும் பொழுது சந்தோஷம் குறையும், ரட்சிப்பின் சந்தோஷம் குறையும். அபிஷேகம் குறையும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும். அபிஷேகம் குறையும் பொழுது வாழ்க்கையில் போராட்டம் வரும். அபிஷேகம் குறையும் பொழுது நீங்கள் தொடுகிற காரியங்கள் வாய்க்காது. அபிஷேகம் குறைகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் ஆசீர்வாத குறைச்சலாய் போய்விடும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் சகலத்தையும் செய்கிறவர். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த நிந்தனை, ஏன் எனக்கு இந்த குறைவு, ஏன் எனக்கு நஷ்டம், ஏன் எனக்கு இந்த காரியம். ஒரே காரியம் சொல்ற ஒரே பதில், அபிஷேக குறைவு தான் காரணம். அபிஷேகம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே குறையும். ஃபர்ஸ்ட் குறையிறது உங்க லட்சிப்பின் சந்தோஷம் போயிடும். சந்தோஷம் குறையும், சமாதானம் குறையும், ஒருமனம் குறையும், ஐக்கியம் குறையும், ஜபம் குறையும், வேத வாசிப்பு குறையும், உங்கள் உலக ஆசீர்வாதம் குறையும். டோட்டலா எல்லாமே குறைஞ்சிடும். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அபிஷேகத்தின் நிறைவை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, வேதத்தில் பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 2 இப்ப அபிஷேகத்தை நிரப்பப்பட்டார்கள். 4 வாங்க, 31 வாசி.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது,
அவர்கள் ஜெபம் பண்ணின போது
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லாரும்,
அவர்கள் எல்லாரும்
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு,
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. நல்ல கவனிங்க, இவங்க வந்து புது ஆட்கள் கிடையாது. இவங்க ஏற்கனவே சபை இந்த இடத்துல ஜெபிக்கிறது. அப்ப இவங்க எல்லாருமே ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். இப்ப பிரச்சனை வந்திருக்கிறது. இப்பொழுது கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது மீண்டுமாக பரிசுத்தாவியானவர் அவர்களை இன்னொரு நிறைவை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையிலே ஒரு தடவை நிரப்பப்பட்டோம் சொல்லி அதை வச்சு ஓட்டக்கூடாது. திரும்ப 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 நிரப்பப்படணும், நிரப்பப்படணும். அடிக்கடி நிரப்பப்பட்டுதே இருக்கணும். உங்க லெவல் பார்த்துட்டே இருக்கணும். இன்னைக்கு லெவல் என்ன லெவல் குறைஞ்சிருக்கிறது என்று தெரிந்தால் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களை மீண்டும் புதிதாய் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மறுபடியும் அந்த நிறைவை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக் கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கை பழையபடி சகலமும் நேர்த்தியா இருக்கும். ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தெளிவாய், ஒரு சந்தோஷமாய், ஒரு விடுதலையோடு தேவ சமூகத்தில் உங்கள் மனம் இல்லாவிட்டால் நீங்க செய்யறது எல்லாமே பிரச்சனையா போயிடும். புரியுதுங்களா? நீங்க மனசுல ஒரு தெளிவா சந்தோஷமா இருந்தாதான் செய்யற காரியம் கரெக்டா இருக்கும். நீங்க எப்பயோ ஒரு டென்ஷனோட குழப்பத்தோடு இருந்தீங்களானால் செய்யற எந்த காரியமும் பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வரும், எல்லாமே சண்டையும் குழப்பமா போய் முடிஞ்சிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அபிஷேகம் குறையும் பொழுது சந்தோஷம் குறைகிறது, சந்தோஷம் குறையும் பொழுது டென்ஷன் கூடுது, டென்ஷன் கூடும் பொழுது எங்க எடுத்தாலும் நீங்க சண்டையும் குழப்பம் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும், அபிஷேகத்தின் நிறைவுதான் உங்கள் வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதத்திற்கும் காரணம். இப்ப உங்களுக்கு இன்றைக்கு இந்த அபிஷேகத்தின் நிறைவை கர்த்த நமக்கு தருவதை குறித்து உங்களுக்கு நான் பல காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 92 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 92:10.
என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல,
என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல
உயர்த்துவீர்,
உயர்த்துவீர்
புது எண்ணெயால்,
புது எண்ணெயால்
அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்,
அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கர்த்தர் இதைத்தான் செய்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயரப்பண்ணுகிறேன், என்னை புது எண்ணெயின் அபிஷேகத்தால் நிரப்புவீர். அப்போ அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுதுதான் நம்முடைய பலன் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன். ஆமென். நல்ல கவனிங்க, அபிஷேகத்தில் நீங்க நிறைஞ்சிருந்தாதான் நீங்கள் பலசாலிகள். ஏன் இடத்துல காண்டாமிருகம் போட்டுக்கு தெரியுமா? காண்டாமிருகம் உண்மையிலேயே சொல்றேன், மிக 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 ஒரு வல்லமையான பலமான ஒரு மிருகம். நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது ஒரு இங்கிலீஷ் பிலிம் ஒன்று பார்த்திருக்கிறேன். அது அந்த காலத்தில் இப்ப மாதிரி இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இதெல்லாம் கிடையாது, அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. இந்த காட்டில் நடக்கிற காரியங்கள் எதையுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு படம் ஒரு காலத்தில் வந்துச்சு, சின்ன பையனா இருக்கும்போது வந்தது, அட்டாரி அப்படின்னு ஒரு சினிமா. அதை நான் போய் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காட்டில் என்ன நடக்குது, காட்டில் போய் இந்த மிருகத்தை பிடிக்கிறது நேஷனல் ஜியோகிராஃபியில் வர மாதிரி ஃபுல்லாக வரும். அது நான் சின்ன பையனா இருக்கும்பொழுது அது அந்த படம் ரொம்ப ஃபேமஸ், போய் பார்க்க. அந்த படத்தில் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காண்டா மிருகம் ஒன்று இருக்கும், அந்த காண்டா மிருகத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி கடைசியில் பிடிப்பாங்க. அது ஒரு காரி எனக்கு இன்னைக்கும் அதனுடைய அந்த காண்டா மிருகத்தின் பலன்றதுக்கு எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த காண்டா மிருகத்தை வந்து பிடிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தள்ளிடும். கடைசியில் ஒரு இடத்துல வந்த உடனே ஒரு பெரிய மனாந்திரம், ஒரு ஜீப்பில் வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு சேஸ் பண்ணிட்டு வருவாங்க, துரத்துவாங்க அது ஓடிக்கிட்டே இருக்கும், சரியான ஸ்பீட்ல ஓடும், துரத்திட்டே வருவாங்க. அப்போ ஒருத்தர் முன்னால ஜீப்ல உட்காந்து ஒரு சுருக்கு கையில வைத்து அது கழுத்துல போறதுக்கு ட்ரை பண்ணிட்டே வருவார். ஃபாஸ்டா துரத்திட்டே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த காண்டாமர் அப்படி நிற்கும், ஓடிட்டே இருக்கிறது நிற்கும், ஃபுல் ஸ்பீட்ல ஜீப்ல துரத்திட்டே வருவாங்க. அப்படி நின்று ஜீப் கிட்ட வந்தோடனே அப்படி தலை இப்படி கொடுத்து அப்படி தூக்கும், ஜீப் அப்படியே உருட்டு போய் கீழே விழுந்துடும். அப்படியே காட்டுவான் நின்று அந்த ஃபுல்லா ஒரு ஜீப், அதுல ஆட்கள் ஃபுல்லா நிறைஞ்சிருப்பாங்க. ஜஸ்ட் அது கொம்பு அப்படி கொடுத்து அப்படி தூக்கின உடனே அந்த ஜீப் அப்படி கவிந்து போய் கீழே விடும். அவ்வளவு பவர் அதுக்கு இருக்கு. அந்த கொம்பு சாதாரண கொம்பு அல்ல, ஒரு ஜீப் அப்படி சுலபமா கவுத்துட்டு போகும். எதுக்கு சொல்றேன், அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடத்துல வசனத்தில் இந்த காண்டாமிருகத்தை இங்கே வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால் அதுக்கு அவ்வளவு பலன், அந்த காண்டாமிருகத்தின் கொம்புக்கு இருக்கிற பலன் ஒரு வண்டியை கூட சாதாரணமா அப்படி சாதாரண தள்ளிட்டு போயிடும். அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதை ஏன் கப்பர் கர்த்தர் சொல்றாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் தேவன் அந்த பலத்தை தான் கம்பேர் பண்றார். ஆமென். காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு ஒத்த பலனை கர்த்தர் தரார். எப்படி? அபிஷேகத்தின் மூலமாய். எப்படிப்பட்ட அபிஷேகம்? புது எண்ணெயின் அபிஷேகம். இன்னைக்கு சொல்ற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் பிரச்சனைகளை நீங்கள் கவிழ்த்து போடலாம். உங்களை பிடிக்க துரத்தி கொண்டு வருகிற காரியங்களை சுலபமாய் கவிழ்த்து போடலாம். அந்த காண்டாமிருகம் அப்படியே துரத்திட்டு வர ஜீப்பை அனாவசியமாக கவுத்து போட்டுரும். அதே போலதான் சொல்ற, உங்களை துரத்தி கொண்டு வருகிற பிரச்சனைகள், உங்களை போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை சுலபமாய் நீங்கள் கவிழ்த்து விட முடியும். எப்படி? அபிஷேகத்தின் பலத்தினால் மாத்திரமே. ஆமென். எப்படிப்பட்ட அபிஷேகம்? புது எண்ணெயின் அபிஷேகம். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது புது எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதை ஒவ்வொரு நாளிலும் நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு இந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை, அந்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் நாம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:1-2 வாசிக்கலாம்.
இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய்,
நல்லா பாருங்க, நிறைந்தவராய், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், யோர்தானை விட்டு திரும்பி
ஆவியானவராலே
வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு
40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்.
நல்ல கவனி, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். சாதாரணமாக கிடையாது, முழுவதும் நிரப்பப்பட்டார். அதான் நிறைவான அபிஷேகம். இந்த நிறைவான அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த உடனே அவருக்கு என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு இல்லையா? அது வந்த உடனே சோதனையில தான் போச்சு. அப்ப நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியாக நம்மை நிரப்பும் பொழுது உடனே சோதனை தான் வருமான்னு கேட்காதீங்க. சோதனைன்றதை விட இன்னொன்னு உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புற ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு அங்கே பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அதைதான் கவனிக்கணும். அங்க பிசாசை முக்கியமா பார்க்காதீங்க, அங்க இருக்கிற ஆவியானவரை முக்கியமா பாருங்க. புரியுதா? நிறைய பேர் இதை பார்த்த உடனே பிசாசை முக்கியமா பார்க்கணும். பிசாசு ரெண்டாவது தான், முதல்ல அங்க ஆவியானவருடைய செயல்பாடு தான் முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நிரப்பின உடனே இவரை நேர கூட்டிட்டு போறார். எங்க? வனாந்தரத்திற்கு. எதற்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சகலத்தையும் திட்டம் போட்டிருந்தார். அவர் 30 வயது வரையிலும் உலகத்திற்கு உரிய வேலை செய்ய வேண்டும், 30வது வயதில் ஞானஸ்தானம் பெற வேண்டும், அந்த 30வது வயதிலிருந்து அடுத்த 3.5 வருடங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இப்படி சகலமும் அவருடைய வாழ்க்கை குறித்து திட்டமிடப்பட்டிருந்தது. அப்படி திட்டமிடப்பட்டிருந்த காரியத்தில் இப்ப அந்த ஊழியத்திற்கு போகிறதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நன்றாய் சோதிக்கப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். அப்ப அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். நல்ல கவனிங்க, ஒருத்தர் ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுதுதான் அவர்களை குறித்த தேவ திட்டத்தின் பாதையிலே அந்த ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறதுனால எல்லாம் நம்ம நடத்தப்பட்டுட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை பெறும், ஆனால் அபிஷேகத்தை பெறுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறது கிடையாது. அப்ப ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் அந்த ஆவியானவர் நமக்குள் நிறைந்திருக்கணும். கொஞ்சம் அல்ல, நிறைந்திருக்கணும். நிறைந்திருந்தால்தான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் இருந்தாலும் கேட்க முடியும். ஆவியானவரால் நிறைந்திருந்தால்தான் அவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்கிறதை நாம் உணர முடியும். ஆவியானவரால் நிறைந்திருந்தால்தான் அவருடைய செயல்பாடுகளை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்காக என்று கேட்டால் நம்மை நடத்துவதற்காக. ரோமருக்கு எழுதின நிறுவம் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ தேவ பிள்ளைகளை எல்லாரையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா, நடத்துகிறார். அப்ப நம்ம நல்ல கவனிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறது நம்மை நடத்துவதற்காக. யாரை நடத்த முடியுனா, அவரால் நிறைந்திருந்தால்தான் நீங்கள் நடத்தப்பட முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் சொல்றேன், அவரால் நிறைந்திருந்தால்தான் நம்ம நடத்தப்பட முடியும். நிறைந்திராத பட்சத்தில் நாம் கண்டிப்பாக நடத்தப்படவே முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16:13 வாசிங்க.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும்
உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை
உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா பாருங்க, சத்திய ஆவியானவர் எதற்காக நமக்குள் வந்தார்? சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவதற்காக. சுயமாய் அவர் பேசுகிறதல்ல, தான் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவித்து நம்மை நடத்துகிறார். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்ற ஆவி நிறைவு இருந்தால்தான் ஆவியானவர்களை நடத்த முடியும். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, இப்ப நீங்க குக்கர்ல ரைஸ் வைக்கிறீங்க இல்லையா, சாதம் சமைக்கிறீங்க. அப்போ அதுக்குள்ள நீங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய, ஸ்டவ்ல வச்ச பிறகு மேல வெயிட்டும் போடுறீங்க. எப்ப அது வேகும் என்றால் உள்ள அதுக்குள்ள அந்த நீராவி, அது ஒரு ஆவி தான், அந்த நீராவி ஃபுல்லாகணும். சும்மா கொஞ்சம் ஒரு புஸ்டன் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு மாதம் சாதம் வேகாது. ஃபுல்லாக அது ப்ரெஷர் டைட் ஆகணும், ஃபுல் ப்ரெஷரில் வருது. அப்போ அந்த குக்கருக்குள்ள அந்த ஆவி ஃபுல்லாக ப்ரெஷர் ஆன பிறகு தான் உள்ளே எங்கள் சாதம் வேகிறது. புரியுது? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறேன், அந்த ஆவியானவர் நிறைந்திருந்தால்தான் காரியம் நடக்கும். ஆவியானவர் நிறைந்திருந்தால்தான் என்ன செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்படும். ஆமீன். அப்ப அந்த நீராவி அதற்குள்ள நிறைஞ்சிருந்தாதான் அது சாதமாய் மாற வேண்டிய வேலை எங்க செய்யும். அதே போலதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே ஆவியானவரால் நிறைந்து இருந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த பாதையிலே அவர் உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில சொல்றேன், இன்னைக்கு சொல்லுகிறேன், கண்டிப்பாய் தேவ சமூகத்தில் உட்காருங்க. இன்னைக்கு உங்களுடைய லெவல் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் என்ன நிலைமையில இருக்கிறீங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் என்னன்றது தெரியும். எதை செய்யறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை நீங்க மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுக்கங்க. ஆவியானவருடைய நிறைவை மட்டும் நீங்க இழந்து போயிடாதீங்க. நிறைய பேர் அதுல குறைஞ்சிருக்கிறீங்க, எனக்கும் தெரியும். அதை நீங்கள் சரிப்படுத்தி உட்கார்ந்து ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபித்து அந்த ஆவி நிறைவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் வேறொரு காரியம் செய்யாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த ஆவி நிறைவு இல்லாம போகிறதுனால்தான் சகல பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். சகல நஷ்டங்களுக்கும் சகல குறைவுகளுக்கும் சகல சமாதான கேடுகளுக்கும் அது ஒன்றுதான் காரணமா இருக்குது. அதனால இன்னைக்கு முதல்ல சொல்ற ஆவி நிறைவை நீங்கள் சரிபடுத்திக் கொண்டால் கண்டிப்பாக சரியான விதத்தில் உங்கள் காரியங்கள்லாம் நடக்கும். சார்ஜ் பண்ணும். இப்ப பாருங்க, நம்முடைய செல்போன் வச்சிருக்கிறோம், ரீசார்ஜ் பண்றோம். ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க பேச முடியும், ஒருத்தரோட பேச முடியும், ஒருத்தரோட சத்தத்தை கேட்க முடியும். புரியுதா? ரீசார்ஜ் பண்றோம். அப்ப நம்ம செல்போன் எப்ப ரீசார்ஜ் பண்ண நமக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உங்க செல்போன் எப்போ முடிய போது எப்போ ரீசார்ஜ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் இங்க ரீசார்ஜ் பண்ணலன்னா உங்களுக்கு இன்கமிங் இருக்காது, அவுட் கோயிங் இருக்காது, போயிடும். புரியுதா? செல்போனை ரீசார்ஜ் பண்றதுக்கு நமக்கு தெரியுது, நம்மளை ரீசார்ஜ் பண்றது எப்போ பண்ணணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நாளாவே ரீசார்ஜ் இல்லாமல் போயிட்டு இருக்குது, டவுன் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை ரீசார்ஜ் பண்ணப்படணும். ரீசார்ஜ் பண்ணாம இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த ரீச் அந்த டேட் முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு மூணு நாள் ஒரு ஏழு நாள் கொடுப்பாங்க. அதுக்கு என்னது என்னது கிரேஸ் பீரியட். தமிழ்ல சொல்லட்டுமா? கிருபையின் காலம். கிரேஸ் பீரியட் என்னது? கிருபையின் காலம். நிறைய பேருக்கு கிருபையில தான் ஓடிட்டு இருக்குது, ஜபத்துல ஓடல, அபிஷேகத்துல ஓடல, கிருபையின் காலத்துல ஓடுது. கர்த்தர் கிருபையாய் நடத்திட்டு இருக்கிறார். அது எத்தனை நாளைக்கு? மூணு நாள், ஏழு நாள், அவ்வளவுதான். ரொம்ப நாள் ஓடாது கிருபையின் காலம். புரியுதா? கிருபையின் காலத்தை நம்பி ஓட்டாதீங்க. உங்கள் வாழ்க்கையில சொல்றேன், உடனே ரீசார்ஜ் பண்ணணும். கிருபையின் காலம் ரொம்ப நாள் கொடுக்க மாட்டான், கிருபையின் காலம் சீக்கிரத்துல முடிஞ்சிடும். அதே போலதான் கிரேஸ் ஸ்பீட் சீக்கிரம் முடிஞ்சு. அதே போல நான் சொல்றேன், கர்த்தர் என்னைக்குமே கிருபையாய் நடத்துவா நினைக்காதீங்க. உங்கள் அபிஷேகம் குறைந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாய் சரிபடுத்தணும். அதை இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே நீங்க சரிபடுத்தணும். அதை சரிபடுத்தினாதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு இதே தான், செல்போன் கதை தான். நிறைய பேர் நெட்ஒர்க் பிஸி ஆயிடுச்சு இன்னைக்கு, எல்லாத்துலயும் பிஸி. ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடையாது இல்லையா, ஓவர் பிஸி. அதெல்லாம் மாத்தணும். உங்க வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ உங்கள் அபிஷேகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் குறையும் போதே உங்களுக்கு தெரியும், சந்தோஷம் குறையும். அந்த இண்டிகேஷன் வந்த உடனே நீங்க சரிபடுத்திக்கணும். இப்ப தாவீது பாருங்க, அவன் பாவம் செய்தான், அவன் கத்தரி விட்டு தள்ளப்பட்டான். அவன் ஒரே ஒன்று கேட்டான், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. அப்ப அவனுக்கு தெரிஞ்சது, கர்த்தருடைய அபிஷேகம் போச்சுன்னு அவனுக்கு முதல்ல அவனுக்கு தெரிஞ்சது என்ன? சந்தோஷம் போச்சு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போச்சு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போன உடனே கர்த்தருடைய பிரசரம் தன் மேல இல்லைன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நிறைந்தில்லைன்னா அபிஷேகம் குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆவியின் பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவதற்கு நீங்கள் கவனமாக இருக்கும்படி உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தல நடபடிகள் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம்.
அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூப்பர்களே பிணியாளியாயிருந்த
இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும்
தேவனால்
மரித்தோரிலிருந்து
எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று
உங்கள் எல்லாருக்கும்
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது வீடு கட்டுகிறவர்களாகிய
உங்களால்
அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் அவராலே.
இங்கே பார்க்கும் பொழுது பேதுரு 8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி பேசுகிறான். நல்ல கவனிங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு சர்மன். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, இப்ப ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றுட்டான், இப்போ ஒரு புது நிறைவு அவன் மேல வருது. புது நிறைவு வந்த உடனே பிரசங்கம் பண்ணானா? இது பிரசங்கம் கிடையாது, இந்த இடத்துல பேசுறது பிரசங்கம் கிடையாது, புரியுதுங்களா? இது சபையிலே பேசின பிரசங்கம் கிடையாது, ஜனத்தின் மூப்பரை பார்த்து அதிகாரிகளை பார்த்து பேசுறான். அந்த இடத்துல அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசுகிறான். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் 3:4 ஒரே ஒரு சம்பவத்தை தான் சொல்லுகிறது. 3 துவக்கத்திலே பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள் போகிறார்கள். பிறவி சப்பானியான ஒரு மனுஷன் அங்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான், அவனை சுகமாக்கி விட்டார்கள். அவன் சுகமாக்கப்பட்டது நிமித்தமாக அந்த இடத்தில் ஏராளமான ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அதை கண்டவுடனே இந்த அதிகாரிகளும் மூப்பர்களும் இவர்களை பிடித்துக் கொண்டு போய் அடித்து இவர்களை மிரட்டி, இனி இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுதுதான் பேதுரு அந்த அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியால் அவரால் நிறைந்தான். அந்த நிறைவு என்ன செஞ்சது? அதிகாரிகளே, மூப்பர்களே, இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று தைரியமாய் பேசுகிறான். நல்ல கவனிங்க, இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. அந்த நிறைவு அவன் பெற்றான், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தனக்கு முன்னால் நிற்கிறவங்களோட தைரியமா பேசலாம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:17-20 4 வாசிக்கலாம். மத்தேயு 10:17-20
மனுஷரை குறித்து
எச்சரிக்கையாயிருங்கள். நல்ல கவனிங்க, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்,
அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள்.
அவர்களுக்கும்
புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும்
ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள்.
அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும்
என்னத்தை பேசுவோம் என்றும்
கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது
அந்நேரத்தில்
உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
உங்கள் பிதாவின் ஆவியானவரே
உங்களிலிருந்து பேசுகிறவர்.
நல்ல கவனிங்க, இதைத்தான் எவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து இடத்துல முன்னறிவிக்கிறார். இதுதான் பின்னால் நடக்குது, அப்போஸ்தலர் 4 நடக்குது. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை அதிகாரிகளுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துவார்கள், உங்களை கொண்டு போய் விசாரணை செய்வார்கள், அடிப்பார்கள், வாரினால் உங்களை அடிப்பார்கள். அதுதான் நடந்துச்சு. அப்ப என்னத்தை பேசுவோம் சொல்லி பயப்படாதீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பேச வேண்டுமோ அது உங்களுக்கு அருளப்படும் சொல்லிட்டு தான் சொல்றாரு. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இது பிரசங்கத்திற்காக சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது, விசாரணை செய்யப்படும் பொழுது அதிகாரிகளுக்கு முன்பாய் பேசுவீர்கள். அதுக்குதான் இந்த வார்த்தை சொன்னார். நிறைய பேர் இதை பிரசங்கம் பண்றதுக்காக கர்த்தர் இந்த வாக்கு தத்தம் பண்ண நினைக்கிறாங்க. இந்த வாக்கு தத்தம் பிரசங்கத்துக்கு கிடையாது, இந்த வாக்கு தத்தம் விசாரணை செய்யப்படும் பொழுது பேசுறதுக்கு ஒரு அபிஷேகம். அப்ப உங்க வாழ்க்கையில சொல்றேன், பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறது, வராம இருக்காது. அந்த பிரச்சனையை ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே போல்டா சந்திக்கணும். ஆமென். பிரச்சனை வந்தா தைரியமா சந்திக்கணும், பிரச்சனை வந்தா போல்டா சந்திக்கணும். அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம் யார் கொடுக்கிறார் என்றால் பரிசுத்தாவியானவர் தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் தான் கொடுக்கிறார். அந்த போல்ட்னஸ் வரணும், அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த தைரியம் வந்தால் தான் சொல்றேன், தேவநாமம் மகிமைப்படும். ஒரு குறிப்பிட்ட ஊழியரை நான் அறிவேன், ரொம்ப தைரியசாலியவர். ஒரு முறை ஒரு தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ அவர் வந்திருந்தார், ரொம்ப தைரியசாலியவர், எதுக்குமே பயப்பட மாட்டார். அப்போ வந்திருந்த பொழுது அந்த கூட்டத்திலே தலைமை தாங்கிறதுக்கு சில அமைச்சர்கள், அது மாதிரி கொஞ்சம் அரசியல்வாதிகளை கொஞ்சம் ஆட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அரசியல்வாதிக்கு என்றைக்குமே அவங்க அவங்களுடைய டைம் எடுத்துட்டு வர்றது அவங்களுடைய காரியம் அது. அப்போ இது ஸ்பிரிச்சுவல் மீட்டிங், ஆனால் அவங்களுக்கு அது அதை மேன்மை அவங்களுக்கு தெரியாது. அப்போ முதலாவது தலைமை தாங்குற நேரத்தில் அந்த அரசியல்வாதியெல்லாம் வந்து முன்னால் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் இவருக்கு செய்திக்கு கொடுக்க வேண்டும். அப்போ அந்த நேரத்தில் இவர் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அமைச்சரும் அந்த எம்எல்ஏ யாரோ ஒரு மனுஷன் வர வேண்டியால் வரவே இல்லை, லேட் ஆகிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு செய்தி நேரம் வர வேண்டிய நேரம் வரைக்கும் அந்த தலைமை தாங்கி பேசுகிற அந்த மனுஷன் வரவே இல்லை. கடைசியில் செய்தி நேரம் வச்சு சரி வரல போல இருக்கு என்று சொல்லி மைக்கை தூக்கி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, பிரசங்கர் கையில் கொடுத்துட்டாங்க. இவர் மைக்கை வாங்கி பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் போது டக்குனு அவர் வந்துட்டார், அந்த அரசியல்வாதி வந்துட்டார். வந்துட்ட உடனே அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க பயந்துட்டாங்க, நடாது இப்போ இவர் வந்துட்டாரு, மைக்கு இவரோட கொடுத்தாச்சு, இப்போ இவர் பேசாமல் வந்தவர உடனே இவருக்கு பேசாமல் விட்டுட்டாலும் அப்போ அவர் அவமதிச்ச மாதிரி ஆகிடும், அது பிரச்சனையானு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி வந்து, ஐயா அவர் வந்துட்டார், தலைவர் வந்துட்டார், கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நீங்கள் செய்தி தொடரலாம் அப்படி வந்து கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், வந்தவர் அங்கே உட்கார சொல்லுங்க, முதல்ல ஸ்டேஜ்லேயே மைக்கிலேயே சொல்லிட்டார், வந்தவர் அங்கே உட்கார சொல்லுங்க, அவர் பிரசங்கத்தை கேட்கட்டும், அவருக்கு கொடுக்க பேச வேண்டிய நேரத்தில் அவர் வரல, உட்கார சொல்லுங்க அவரை மைக்கிலே, அவர் எதிரிலேயே உட்கார சொல்லுங்க, அவர் சொல்லிவிட்டு நான் பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் அவர் இருக்கட்டும், அவர் பேசணும்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு கொடுக்குறேன், அதுக்கு பிறகு அவர் பேசிக்கிட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்குற மாதிரியே சொல்லிவிட்டு பிரசங்கத்தை தொடர்ந்துட்டார். வந்தவருக்கு என்ன செய்யறதில்ல, ஆடி போயிட்டார், பேசாமல் உட்கார்ந்துட்டார். இல்லைன்னா அவர் வந்து அவரை பேச விட்டதா பேசிட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம எழுந்து போயிட்டு இருப்பார், எல்லாருக்கும் நல்லா அசிங்கமா கூட்டத்தினுள்ள எழுந்து போயிருப்பார். ஆனால் இப்படி சொன்னதுனால இருந்தால் பயந்து போய் அப்படியே உட்கார்ந்து ஒன்றரை மணி நேரம் பிரசங்கத்தை ஃபுல்லாக கேட்டுட்டு கடைசியில் கூட்டம் முடிச்சோட ஓடி வந்து முட்டிப்பட்டார், முன்னால் வந்து முழகால் படிக்கிட்டார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் போல்ட்னஸ். ஆமென். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற தைரியம். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தருக்குரிய ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும், புரியுதுல, அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் எதையுமே நம்மளால் சமாளிக்க முடியும். உங்களுக்கு வர பிரச்சனையை சந்திக்கணுமா, ஆவியானவர் கொடுக்கிற தைரியம் இருக்கணும். உங்க சொந்த தைரியம் கிடையாது, உங்க சொந்த தைரியம் என பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் ஆவியானவர் கொடுக்கிற தைரியத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது சொல்றேன், கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனையும் அழகா நீங்க ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கூட ஒரு அழகான சம்பவம் இருக்கு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 18:3 வாசிக்கலாம். யோவான் 18:3
யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து
எதிர்கொண்டு போய்
அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள்.
அதற்கு இயேசு
நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள்.
கவனிங்க, நான் தான் அப்படிங்கிறார். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறார். நான் தான் சொன்ன ஆமா நீர் தானு கேட்டிருக்கணும். என்ன செய்ய போய் விழுந்துட்டாங்க, தப்புன்னு கீழே விழுகிறாங்க. ஏன் விழுந்தாங்க? அதுதான் அபிஷேகம். ஆமென். அப்ப பாருங்க, இந்த தைரியம், தைரியத்தோடு அபிஷேகம் வெளிப்படுத்து பாருங்க. தைரியமா சொல்றார், நான் தான்ங்கிறார். இது சுய தைரியம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரால் வந்த தைரியம். அப்ப அந்த தைரியத்தோடு அவர் நான் தான் சொன்ன பொழுது அந்த அபிஷேகம், அவரை நான் தான் என்று சொல்ல வைத்த அந்த அபிஷேகம் எதிரில் வந்தவங்களை போய் தாக்குச்சு. ஒரு தாக்கு எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, பரிசுத்தாவியானவர் தைரியத்தை கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் கோழையா இருக்க கூடாது, தைரியமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் சந்திக்கிறதற்கு தைரியமா இருக்கணும், எந்த போராட்டத்தை சந்திக்கிறதற்கு தைரியமா இருக்கணும். புரியுதுங்களா? தைரியம், அந்த தைரியம் இருந்தாதான் காரியங்கள் நடக்கும். இங்க கூட நம்ம ஆரம்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் தெரியுமா? சுத்திலும் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் வந்துச்சு. ஒரு நாள் எவ்வளவு வந்தது, அப்போ இவர்களை நானே அவங்கள நானே நேரம் போய் சந்திச்சு. அப்ப சொன்னாங்க சண்டே மட்டும் தான் நடத்தணும், மற்ற நாள் இருக்கக்கூடாதுன்னு. முடியாதுன்னு அதெல்லாம் கிடையாது, நடக்கும், எல்லா நாளும் நடக்கும்னு. அது சொன்ன பிறகுதான் கப்சித்துனாங்களா. அப்ப நம்ம சில வேஷத்தில் அமைதியை போனோம்னு வச்சுங்க, காரியம் கெட்டுப்போம். தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய தைரியத்தோடு இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய தைரியத்தோடு இருந்தால்தான் காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். ஆமென். அது எங்கிருந்து வருது? பரிசுத்த ஆவியானவரால் வருகிறது. ஆமென். ஆவியானவர் கொடுக்கிறார். சரி, இப்ப பார்க்கும்போது அடுத்தபடியாக மூன்றாவது அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:20 வாசிக்கலாம்.
அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி
கர்த்தராகிய இயேசுவை குறித்து
பிரசங்கித்தார்கள்.
கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது.
அநேக ஜனங்கள்
விசுவாசிகளாகி
கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து
தேவனுடைய கிருபையை கண்டபொழுது
சந்தோஷப்பட்டு
கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய்
நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும்.
நல்ல கவனிங்க, அவன் அந்த பர்னபா நல்லவனும்,
பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும்
நிறைந்தவனுமாயிருந்தான்.
அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது சிதறி போன ஜனங்கள், அன்றைக்கு எருசலேம் சபைக்கு உபத்திரவம் வந்தது. அநேக ஜனங்கள் புறப்பட்டு போய் பல இடங்களில் சுவிசேஷத்தை சொன்னார்கள். நிறைய பேர் கர்த்தரிடத்தில் திரும்ப ஆரம்பித்தார்கள். திரும்ப ஆரம்பித்த உடனே அந்த ஜனங்களை நடத்துவதற்காக பர்னபா என்கிற நபரை தெரிந்து கொண்டு இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பர்னபாவை அனுப்பி அந்த புதிதாய் கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஜனங்களுக்கு போய் ஆலோசனை சொல்லும்படி நடத்தின உடனே இந்த பர்னபா புறப்பட்டு போய் பார்க்கிறார். தேவ கிருபை ஜனங்களின் மேல் அதிகமாயிருக்கிறது. ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதை அறிந்திருக்கிறான். இந்த பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். பரிசுத்த ஆவியிலே நிறைந்த ஒரு மனுஷன் பர்னபா. இந்த அபிஷேகத்திலே நிறைந்த பர்னபாக போய் நின்று அந்த ஜனங்களோடு பேசும் பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, அபிஷேகத்தில் நிறைந்த பர்னபா அநேக ஜனங்களை கர்த்தரிடத்தில் திரும்பும்படி செய்தான். அப்போ நல்ல கவனிச்சா நம்ம வாழ்க்கையில் ஆத்துமாக்கள் கர்த்தரிடத்தில் திரும்புகிறது நம்முடைய வார்த்தையினால் அல்ல, அபிஷேகத்தின் மூலமாகத்தான். ஆமென். ஜனங்களின் ஆத்துமாக்கள் கர்த்தரிடமாய் திரும்புவது நம்முடைய வார்த்தையினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் வல்லமையினால் தான். அதை தான் நல்லா கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:14 சொல்லுகிறது, பவுல் சொன்னவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். இங்கே கர்த்தர் என்பது யாரை குறிக்கிறது என்றால் கர்த்தரே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் இருதயங்களை திறக்கிறவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இருதயங்களை திறந்து ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். உங்க வாழ்க்கையில் சொல்றேன், நம்முடைய அபிஷேகம் தான் புறஜாதி ஜனங்களை கீழ்ப்படிய பண்ணும். சபை சரித்திரத்தில் சார்ல்ஸ் பின்னி என்ற ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்து தேசத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு தேவன் அவரை பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே நாட்குறிப்புகளை போல எழுதியிருப்பார். அந்த நாட்குறிப்புகள் இந்த டேட் போட்டு இந்த நாள் செஞ்சேன், அதுல சில நாள் அந்த டைரியில அவருடைய குறிப்பை அப்படி எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு என் வாழ்க்கையிலே அபிஷேகத்தில் நான் குறைந்திருக்கிறதை போல் உணர்ந்தேன். இன்றைக்கு நான் பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் அநேகர் மனம் திரும்பவில்லை. பல இடத்துல அப்படி எழுதுவார், நான் இன்னைக்கு போய் ஜெபித்தேன், இன்னைக்கு போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன், ஜனங்கள் அநேகர் இன்னைக்கு மனம் திரும்பவே இல்லை, என்னுடைய அபிஷேகத்தில் குறைந்து போயிருக்கிறதை நான் உணர்ந்தேன். உடனே நான் அன்றைக்கு தேவ சமூகத்தில் அடுத்த நாள் உட்கார்ந்து என்னுடைய அபிஷேகத்தை நான் புதுப்பித்துக் கொண்டேன், மறுபடியும் போய் அடுத்த நாளில் நான் பிரசங்கித்தேன், அநேகர் மனம் திரும்பினார்கள். அப்படி அடிக்கடி அந்த குறிப்பிட்டே வருவார். இதில் என்ன தெரிகிறது என்றால், தேவன் அவரை ஒரு எழுப்புதல் பிரசங்கியாராய் வைத்திருந்ததற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அடிக்கடி தங்கள் அபிஷேகத்தை அவர் புதுப்பித்துக் கொண்டே இருந்தார். அலேலூயா, புதுப்பித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு கொரியா தேசத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக எழுப்புதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 40 ஆண்டுகள் எழுப்புதல் அந்த இடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து அங்க இருக்கிற மிகப்பெரிய சபையின் போதகராக இருக்கிற பால் யங்கிச்சர் சொல்லுகிறார், நாங்கள் 55ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை தர ஆரம்பித்தார். ஆனால் நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபத்தையும் அபிஷேகத்தையும் குறைந்து போனதோ அப்பொழுதெல்லாம் எழுப்புதல் நின்று போனதை நாங்கள் உணர்ந்தோம். ஆகையினாலே ஒரு உண்மையை கண்டுபிடித்தோம், ஜெபம்தான் இந்த அபிஷேகத்தை கொண்டு வருகிறது, இந்த அபிஷேகம் தான் எழுப்புதலை மெயின்டைன் பண்ண வருகிறது. ஆகையினாலே ஜெபமலை என்ற ஒன்றை உருவாக்கி 24 மணி நேரம் ஜெபிக்கிறதற்காக ஒரு காரியத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம். அதன் பிறகு பார்க்கும்பொழுதுதான் எழுப்புதலானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எழுப்புதலை தந்திருக்கிறார், அதை நாங்கள் அபிஷேகத்தை மெயின்டைன் பண்ணி அந்த எழுப்புதலை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்ற தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆத்தும அறுவடை என்பதை நாம மெயின்டைன் பண்றதுக்கு அபிஷேகத்தின் நிறைவு இருக்கணும். பர்ணபாவுடைய வாழ்க்கையில் அதா இருந்துச்சு, அது ஆவியின் நிறைவு இருந்தது. அவன் போய் பேசும் பொழுது அநேகர் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில் அபிஷேகம் தான் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அடுத்தபடியாக 4வதாக அப்போஸ்தலர் 13:6 வருவோம், 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தை நின்று திருப்பும்படி
வகை தேடி
அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய்
நல்ல கவனியம் சவுல் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய்
அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும்
எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே
பிசாசின் மகனே
நீதிக்கெல்லாம் பகைஞனே
கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல்
நீ குருடனாய் இருப்பாய் என்றான்
உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான்.
போதும். 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பவுல் எனப்பட்டு சொன்னப்பட்டதான சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவனை உற்று நோக்கினான். வல்ல பாருங்க, இந்த இடத்தில் பவுல் பரிசுத்த ஆவியினால் ஒரு நிறைவை கண்டான். நிறைவு வந்தவன் என்னாச்சு, அந்த மந்திரவாதிக்கு கண்ணு போச்சு. இந்த மந்திரவாதி இவன் ஒரு யூதன், அதான் ரொம்ப வேதனை. இவன் ஒரு யூத குலத்தில் பிறந்து மாயவித்தை செய்து அநேகரை வசப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஒரு அதிபதி இருக்கிறான், அந்த அதிபதிக்கு பவுல் போய் சுவிசேஷத்தை சொல்ல போகிறான். ஆனால் அவனோ தன்னுடைய மாய வித்தைகளை காண்பித்து அந்த அதிபதி கர்த்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு அவரை தடுத்துக் கொண்டிருக்கிறான். பவுலுக்கு எதிர்த்து நின்று அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். பவுல் உடனே பரிசுத்தாவியினால் நிறைந்தான். அங்கதான் ஒரு நிறைவு வருது. திடீரென ஒரு அபிஷேகம் நிறைவு வருது. அந்த நிறைவு வந்த உடனே அவனை உற்று பார்த்தான். உற்று பார்த்து சொல்றான், எல்லா கபடம் நிறைந்தவனே, உண்மையில் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமாய் வருகிறது. நீ சூரியனை காராமல் உண்மையில் மந்தாரம் வருகிறது. சொன்ன உடனே அவன் ரெண்டு கண்ணும் போயிடுச்சு. ஸ்பாட்ல அவன் குருடாயிட்டான். இது எதை குறிக்கிறது? பரிசுத்தாவியின் நிறைவு வந்த உடனே பவுலுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. ஆமென். வைராக்கியம் வந்துச்சு. பரிசுத்தாவியானவர் இறங்கினார், நிரப்பினார். நிரப்பின உடனே ஒரு வைராக்கியம் சேர்ந்து அவனுக்குள்ள நிரம்பிச்சு. அந்த வைராக்கியத்தோடு அந்த மாயவித்தக்காரனை பார்த்து சாதாரண பேசல, இப்பவும் கண்ணு போகண்டாம். சொன்ன உடனே ரெண்டு கண்ணு போயிடுச்சு அவனுக்கு ஸ்பாட்லயே. வைராக்கியம், நான் சொல்றேன், பரிசுத்தாவியானவரும் வைராக்கியமும் இணைந்து செயல்படக்கூடிய காரியம். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கென்று வைராக்கியமா இருக்கணும். புரியுதுங்களா? வைராக்கியம் இருக்கணும். சர்ச்சுக்கு வரதுலையும் சரி, கர்த்தரை தேடுறதுலையும் சரி, எல்லாத்திலையும் வைராக்கியம் இருக்கணும். ஏனோதானு இருக்கக்கூடாது, கடமைக்காக இன்னும் இருக்கக்கூடாது. வைராக்கியம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியத்தை யார் தரா? பரிசுத்தாவியானவர் தான் தரார். ஆமேன். ஆவியானவருடைய நிறைவு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா வைராக்கியமா இருப்போம். ஆவியானவருடைய நிறைவு போச்சுன்னா வைராக்கியம் போயிடும். நினைச்சா நம்ம வர்றது, நினைச்சா போறது, அப்படி இருக்கும், அது போயிடும், வந்துடும். இல்ல, வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியத்தை கொடுக்கிறவரே பரிசுத்தாவியானவர் தான். அப்ப தேவ பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, வேதத்துல கர்த்தர் இந்த வைராக்கியத்தோடு ஒரு சிலரை பயன்படுத்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவான ரிசல்ட் தான். இதை விட பயங்கரமான நெகட்டிவ் ரிசல்ட் இங்கேயாவது ஒரு மனுஷனுக்கு கண்டு தான் போச்சு. எலியாவுடைய வைராக்கியத்தை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். படிச்சு பாருங்க, ஒன்று ராஜாக்கள் 18:37 இதை வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 18:37-40 படிப்போம்.
கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டறலும், என்னை கேட்டறலும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா
அவர்களை நோக்கி
பாகால்களின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு
அவர்களை பிடியுங்கள் என்றான்.
அவர்களை பிடித்த பொழுது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்.
எத்தனை பேர் தெரியுமா? 450 பேர். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, தேசத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் தான் தெய்வம் என்பதை எலியா இந்த இடத்தில் அக்னியை இறக்கி நிரூபிக்கிறான். நிரூபிச்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் கர்த்தர் உங்க திரும்பிட்டாங்க. திரும்பணும்னு சொல்றான். உடனே அந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை பிடிங்க. ஒருத்தரையும் தப்பி போகாம பிடிங்க. 450 பேர் பிடிச்சிட்டாங்க. அத்தனை பேரை கொண்டு போய் ஒரு ஆற்றங்கரையில கொண்டு போய் எலியாவே ஒரு மனுஷன் அத்தனை பிடிச்சு நிக்க வச்சு 450 பேர் வெட்டி கொண்டான் எலியா. இவ்வளவு கொலையா? இது வேதம் கொலை என்று சொல்லவில்லை, வைராக்கியம் என்று சொல்லுகிறது. ஆமென். வைராக்கியம். கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற இவர்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாய் தேசத்தை திருப்புகிறதான இவர்கள் ஒருத்தன உயிரோடு இருக்கக்கூடாது. அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், இன்னைக்கு இந்த வைராக்கியம் மனுஷர்களுக்கு முன்பால் இதுதான் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டது. இந்த வைராக்கியம் பிசாசுக்கு விரோதமா நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமாய் மனுஷரை திருப்புகிற பிசாசு ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. அந்த வைராக்கியம் நமக்கு வரணும். அந்த வைராக்கியம் எங்கிருந்து வருது தெரியுமா? அபிஷேகத்துல தான் வருது. ஆவியானவருடைய நிறைவு வந்தால்தான் உங்களுக்கு பிசாசின் மேல் ஒரு எரிச்சல் வரும், ஒரு வைராக்கியம் வரும். அதை க்ளோஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். வேதத்தில் நிறைய இருக்கு. இது மட்டுமல்ல, எண்ணாகமத்தின் புஸ்தகம் படிக்க வேண்டாம், 25 நீங்கள் 6 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பினகாஸ் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் செய்யும்படி பாலாக் ராஜாவின் மூலமாக பிலையாம் தீர்க்கதரிசியின் ஆலோசனையின்படி பாவத்திற்குள் நடத்தப்பட்டார்கள். அப்பொழுது பினகாஸ் இருக்கிறான், அவன் பட்டை அவர் ஒரு ஈட்டியை உருவிக்கொண்டு போய் ரெண்டு பேரை குத்தி கொண்டு போட்டான்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இவன் கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பித்தபடியினால் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை இந்த பினகாசுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் நான் தருகிறேன். ரெண்டு பேரை குத்தி கொண்டதுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பம் முழுவதும் என்னைக்கு சமாதானமா இருக்கும். ஏன்? வைராக்கியத்தை தேவன் பார்க்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் பேரில் உங்களுக்கு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் இருந்தால்தான் நிச்சயமாகவே காரியங்கள் நடக்கும். நான் ஒரு உண்மையை சொல்றேன், வெளியில எங்க கூட்டங்கள் போகும் பொழுதும், இந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் கடந்த புதன்கிழமை கூட செங்கல்பட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சபையிலே அன்னைக்கு அந்த அமாவாசைக்காக டெலிவரன்ஸ் மீட்டிங் அதை கூப்பிட்டிருந்தாங்க கடந்த புதன்கிழமை. பெரிய சபை, 1000 மேற்பட்ட ஜனங்கள், சில ஆயிரங்களான ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது கூட்டம் முழுது ஏராளமான புறஜாதி ஜனங்கள். எப்பவுமே அந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் வரும்போது என் உள்ளத்துல ஒரு பெரிய வைராக்கியத்தை நான் இல்லை அது கத்தர் கொடுப்பார். அப்ப அந்த கடைசி ஜாம் பண்ணும்போது ஒரு காரியத்தை எப்பவுமே கத்தட்ட கேப்பாப்பா, நமக்கு விரோதமாயும் உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாயும் எழும்புகிற இந்த பிசாசு ஒன்னு கூட இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆவிகள் ஒன்னும் இருக்கக்கூடாது. கர்த்தரோடு என்னை இணைத்துக் கொண்டு அப்படி போராடி ஒரு ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமையான அபிஷேகம் வந்து என்னை எப்பவுமே மூடும். அந்த மாதிரி டைம்ல ஆண்டவரே, நமக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பிசாசு, நானும் கர்த்தர் ஒரு பக்கம், இந்த பிசாசு எதிராளி கர்த்தர் அப்படிதான். ஆண்டவரே, நமக்கு விரோதமாக இருக்கிறதான இந்த பிசாசு நம்ம விடக்கூடாதப்பா. அப்படி கேட்கும் பொழுது இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எப்பவுமே ஒவ்வொரு இடத்துல கொடுப்பார். அன்னைக்கு அப்படிதான் நான் ஜெபித்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது கூட்டத்திலேயே அநேக ஆவிகள் விழுந்தது. பின்பு ஜனங்கள் ஸ்டேஜுக்கு தனி ஜபத்துக்காக கொண்டு வந்தார்கள். வந்து நிற்கும் பொழுது சொல்றேன், ஜனங்கள் கியூல வரும்பொழுது ஜெபிக்க கூட இல்லை, வந்து நின்னா வந்து நிக்கிறவருடைய முகத்தை அப்படி உற்று பார்க்கும் பொழுது சுரண்டு ஆட்கள் விட ஆரம்பிச்சாங்க. தொடவே இல்லை சொல்றாரு, வந்து நிற்கும் பொழுது அவங்க முகத்தை அப்படி உற்று பார்த்தேன். அந்த அபிஷேகம், அந்த வைராக்கியம் ஆட்டோமேட்டிக்கா பிசாசை அலறி ஓட வச்சது. தொடவே இல்லை, ஜெபிக்கவே இல்லை. அவ மேடையில் வந்தவர்கள் கிட்ட வரும்போதே விலக ஆரம்பிச்சாங்க. கிட்ட வந்து நிற்கும் போது அந்த வைராக்கி, அந்த அபிஷேகம் ஜனங்களை, பிசாசுவை ஓட வைத்தது. கீழே விழுந்து விழுந்து ஓடினாங்க. ஏன் சொல்றேன்னா, அந்த வைராக்கியம் நமக்கு கர்த்தருக்காக வைராக்கி இருக்கணும், பிசாசை அடிக்கணும்னு அந்த வைராக்கி இருக்கணும். அந்த வைராக்கி எங்கிருந்து வருது தெரியுமா? பரிசுத்தாவியானவர் தான் கொடுக்கிறார். புரியுதுங்களா? பரிசுத்தாவியானவர் தான் கொடுக்கிறார். அந்த வைராக்கியம் வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். பிசாசு கூட ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்னால் பிசாசு கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையிலே ஜெபத்திலே இருந்து அபிஷேகத்தின் நிறைவை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கான வைராக்கியம் உங்கள் மேல் எப்பொழுது இருக்கும்? எந்த விஷயத்திலே கர்த்தரை விட்டுக் கொடுக்காமல் அந்த வைராக்கியமாய் நீங்கள் நிற்கிறவர்களாய் இருப்பீர்கள். சரி, அடுத்தபடியாக 5வதாக சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 4 31 வசனம்.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
இவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட உடனே அவர் நடந்தது என்ன? தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு வசனத்தை புறஜாதிகள் இடத்துல சொல்றதுக்கு நிறைய பேருக்கு வெக்கம் வெக்கம் வருது. ஏன் தெரியுமா? அபிஷேகத்தின் நிறைவு இல்லை. அபிஷேகத்தின் நிறைவு வந்தால் தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல வாய் திறக்கும். ஆமென். புரியுதா? அபிஷேகத்தின் நிறைவு வந்தால்தான் ஒரு நபருக்கு தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லும்படி நம்முடைய வாய் திறக்கும், இல்லைன்னா திறக்காது. அப்ப நம்ம வாழ்க்கையில் அபிஷேகத்தின் நிறைவு. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்ற பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13 31 வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை குறித்து உம்மை கொலை செய்யும்படி மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3 நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறமே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்க போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றாங்க, நீங்க சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், போயிடும், உமை ஏறது கொல்ல பார்க்கறான். அப்ப இயேசு சொல்றார், நான் போக மாட்டேன், இன்னைக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், இன்னைக்கு நான் வியாதியஸ்தல சுகமாக்கணும், இன்னைக்கு நான் பிசாசுகளை துரத்தணும், எருசலேமுக்கு புறமா என யாரும் கொல்ல முடியாதுன்னு போய் சொல்லுங்க. தைரியமாய் அவர் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். காரணம் என்ன? அவர் மேலிருந்த அபிஷேகம். கடைசி அவனை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6:5 வாசிக்கலாம்.
இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவையும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரகோரையும் நிக்கானோரையும்
விசுவாசமும் பரிசுத்தாவையும் நிறைந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை குறித்து அவன் 7:55 படிங்க.
மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக் கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள்.
இல்ல, 7:55
அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான்.
இங்க என்ன நடக்கிறது? இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் இருந்தான். இப்பொழுது இவன் நிறைந்து ஜனங்களுக்கு முன்பாய் பேசுகிறான், கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறான். பிரசங்கம் பண்ணும் பொழுது மூர்க்க வெறி கொண்டார்கள். அவனை பிடித்து நகரத்திற்கு புறமே கொண்டு போய் பல்லை கடித்தார்கள். அவனை கல்லெறியும்படியாய் சூழ்ந்து கொண்டார்கள். கல்லுகளை எடுத்து எறிந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு பரிசுத்தாவின் நிறைவு ஸ்தேவானுக்கு வந்துச்சு. அவர் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தாவியில் நிறைந்தவன். அப்ப அந்த இடத்தில் ஜனங்கள் அவனை சுற்றிலும் பல்ல கடிக்கிறாங்க, கல்லெறியறாங்க. அவன் பரிசுத்தாவியினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்றான், தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன், அவனது வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை பார்க்கிறேன் சொல்லுகிறான். அவன்கள் தொடர்ந்து கல்லெறியறாங்க. அவன் சொல்றான், பிதாவே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி பரிசுத்தாவியில் நிறைந்தவனாகவே தன் ஆவியை கத்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். எதை குறிக்கிறது என்றால், ஆவியின் நிறைவு வரும் பொழுது சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி கத்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் கிடைக்கிறது. நல்ல கவனிங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை வரலாம், போராட்டம் சுத்தி நடக்கலாம், பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்கா? வேலை ஸ்தலத்திலும் சரி, வீட்டிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, எங்கேயும் சரி, பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனை உங்களை பாதிக்காத லெவலில் நீங்க இருக்கணும்னா ஆவி நிறைவு உங்களுக்கு இருக்கணும். அப்ப இவனை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க, கல்லடிக்கிறாங்க, எதுவுமே இவன் டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாத்தையும் தாண்டி அவன் பார்வை ஆவியிலே நிறைந்து பரலோகத்தை நோக்கி கொண்டிருந்தது. ஆவியானவரால் நீங்கள் நிறைந்திருந்தால் சுற்றிலும் நடக்கிற எந்த பிரச்சனைகளும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அவன் கத்தரை நோக்கி பார்க்கிறதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள அந்த நிறைவு, அவனை சுற்றிலும் இருக்கிறவங்க பல்ல கடிக்கிறதுனால அவன் டிஸ்டர்ப் ஆகவே இல்லை. நல்ல கவனிங்க, ஆவியானவரால் நிறைந்திருங்கள். அப்பொழுது சூழ்நிலைகளை தாண்டி நீங்கள் கத்தரோட ஐக்கியம் கொள்ள முடியும். இல்லைன்னா சூழ்நிலைகள் உங்களை அழுத்திவிடும். சூழ்நிலைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழுத்திவிடும். சூழ்நிலைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். ஆவியானவரால் நிறைந்திருங்கள், சூழ்நிலைகளை செய்யுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.